அப்போஸ்தலர் பணி 23 அதிகாரம். சிந்தப்பர் தலைமை சங்கத்தாரை நோக்கி, சகோதரரே, நான் இந்நாள் வரை கடவுள் முன்னிலையில் யாவற்றிலும் என் மனச்சான்றின்படி நேர்மையாக வாழ்ந்து வந்தேன் என்றார். அப்பொழுது தலைமைக்குரு அனனியா அவரை வாயில் அறையும்படி அருகில் நின்றவர்களை பார்த்து சொன்னார். சிந்தப்பர் அவரிடம், வெள்ளையடித்த சுவரே, கடவுளே உன்னை அடிப்பார். சட்டத்தின்படி எனக்கு தீர்ப்பிட அமர்ந்திருக்கும் நீ சட்டத்திற்கு முரணாக என்னை அடிக்கச் சொல்கிறாயே என்றார். அதில் நின்றவர்கள், கடவுளுடைய தலைமை குருவையே பழித்து இருக்கின்றாயே என்றார்கள். அதற்கு சின்னப்பர், சகோதரர்களே, இவர் தலைமை குரு என்று எனக்கு தெரியாதே, மக்களின் தலைவரை இழித்துரைக்காதே என எழுதியுள்ளதன்றோ என்றார். அச்சங்கத்தில் ஒரு சாரார் சதுசேயர், மற்றொரு சாரார் பரிசேயர் என்பதை அறிந்திருந்த சின்னப்பர் அவர்களை பார்த்து, சகோதரர்களே, நான் ஒரு பரிசேயன். பரிசேயரின் வழித்தோட்டலே, இறந்தோர் உயிர்த்தெழுவோர் என்ற என் நம்பிக்கையை குறித்து தீர்ப்புக்குள்ளாயிருக்கிறேன் என்று உரக்க கத்தினார். அவர் இப்படி சொன்னதும் பரிசேயருக்கும் சதுசேயருக்கும் இடையே வாக்குவாதம் உண்டாயிற்று. சபையும் இரண்டுபட்டது. ஏனெனில் சதுசேயர் உயிர்த்தெழுதலோ வானத்தூதரோ ஆவியோ உண்டு என்பதை ஏற்றுக்கொள்வதில்லை. பரிசேயரோ இவையெல்லாம் உண்டு என்று ஒப்புக்கொள்வர். எனவே பேரெழுச்சல் எழுந்தது. அப்பொழுது பரிசேயர் கட்சியை சார்ந்த மறைந்தூர் அறிஞர் சிலர் எழுந்து, இவனிடத்தில் ஒருத்தவற்றையும் காணோம், ஒரு ஆவியோ ஒரு வானத்தூதரோ இவனோடு பேசியிருந்தால் என்ன என்று வாதாடினர். இப்படி வாக்குவாதம் முற்றவே சிந்தப்பரை கண்டகுண்டமாக்கி விடுவார்களோ என படைத்தலைவன் அஞ்சி படை வீரர்களை அனுப்பி அவரை கூட்டத்தின் நடுவிலிருந்து கோட்டைக்கு கொண்டு போக கட்டளையிட்டான். அன்றிரவு ஆண்டவர் அவருக்கு தோன்றி, தைரியமாயிரு, என்னை குறித்து நீ எருசலேமை சாட்சியம் தந்தது போல் ரோமையிலும் சாட்சியம் தர வேண்டும் என்றார். யூதரின் சதித்திட்டம். பொழுது புலர்ந்த பின் யூதர்கள் ஒன்று கூடி சிந்தப்பரை கொண்டு போடலாம், சின்னப்பரை கொண்டு போடாமல் உண்பதில்லை, குடிப்பதில்லை என்று சூழறித்து சதி செய்தனர். இச்சதியில் சேர்ந்தவர்கள் 40 பேருக்கு மேல் இருக்கும். அவர்கள் தலைமை குருக்கள் மூப்பரிடம் சென்று, நாங்கள் சின்னப்பரை கொன்று போடாமல் உணவு கொள்வதில்லை என சபதமிட்டு சூழறித்துள்ளோம். எனவே நீங்கள் தலைமை சங்கத்தாரோடு சேர்ந்து அவனை குறித்து இன்னும் திட்டவட்டமாக அறிய மனதுள்ளவர் போல் நடித்து அவனை உங்களிடம் கூட்டி வரும்படி படைத்தலைவனுக்கு சொல்லுங்கள். அவன் வந்து சேரும் முன் அவனை கொன்று போட நாங்கள் தயாராயிருக்கிறோம் என்றனர். இப்படி சின்னப்பருக்கு எதிராக சூழ்ச்சியை பற்றி அவருடைய சகோதரியின் மகனுக்கு எட்டியது. அவர் கோட்டைக்கு போய் உள்ளே நுழைந்து சின்னப்பரிடம் இதை தெரிவித்தான். சின்னப்பர் 100 தலைவன் ஒருவனை அழைத்து, இவ்விளைஞரை படைத்தலைவருடன் கூட்டிச் செல்லும், இவன் அவரிடம் ஒரு செய்தி சொல்ல வேண்டுமா என்றார். அவ்வாறே அவன் அவனை படைத்தலைவரிடம் அழைத்து சென்று, சின்னப்பர் என்னும் கைதி என்னை கூப்பிட்டு இளைஞனை உம்மிடம் கொண்டு போகும்படி கேட்டுக்கொண்டான், இவன் உம்மிடம் ஒரு செய்தி சொல்ல வேண்டியிருக்கிறதாம் என்றான். படைத்தலைவன் இளைஞனின் கையை பிடித்து தனியை அழைத்துக் கொண்டு போய், நீ என்னிடம் என்ன தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவன், யூதர்கள் ஒன்று கூடி ஒரு தீர்மானம் செய்திருக்கிறார்கள், அதன்படி சின்னப்பரை குறித்து இன்னும் திட்டவட்டமாய் அறிய மனதுள்ளவர்கள் போல் நடித்து அவரை தலைமை சங்கத்திற்கு நாளை தினம் கூட்டிக் கொண்டு வரும்படி உம்மை கேட்பார்கள். ஆனால் நீர் அவர்களை நம்ப வேண்டாம், ஏனெனில் அவர்களின் 40 பேருக்கு மேல் அவரை தாக்க காத்திருக்கிறார்கள். அவரை கொண்டு போடாமல் உண்பதில்லை, கொடுப்பதில்லை என சூளுரைத்துள்ளனர். யூதர்களின் வேண்டுகோளுக்கு நீர் இணங்குவீர் என எதிர்பார்த்து இவர்கள் தயாராயிருக்கிறார்கள் என்றான். தனக்கு இதை அறிவித்ததாக யாருக்கும் சொல்ல வேண்டாம் என படைத்தலைவன் இளைஞனுக்கு கட்டளையிட்டு அனுப்பினார். செசாரியாவுக்கு சின்னப்பரை கொண்டு சென்றது. பின்பு அவன் 100 தலைவர் இருவரை அழைத்து, 200 காலாட்படை வீரரும், 70 குதிரை வீரரும், 200 வேல் வீரரும் இரவு 9 மணிக்கு செசரியா நகருக்கு புறப்பட தயார் செய்யுங்கள். குதிரைகளையும் ஏற்பாடு செய்யுங்கள். சின்னப்பரை குதிரை மேல் ஏற்றி ஆளுநர் பெரிசியிடம் பாதுகாப்புடன் அனுப்பி வைக்க வேண்டும் என்றான். பின்வருமாறு ஒரு கடிதம் எழுதி கொடுத்தான். மாட்சிமிக்க ஆளுநர் பெனிக்ஸுக்கு கில்விதேசிலேயே வாழ்த்து கூறியதாவது, நான் அனுப்பும் இந்த ஆள் யூதர்கள் பிடித்துக் கொள்ள இருந்தனர். இவன் ரோமை குடிமகன் என அறிந்ததும் நான் படை வீரருடன் சென்று இவனை விடுவித்தேன். இவன் மேல் அவர்கள் சாட்டிய குற்றம் என்னவென்று திட்டமாய் அறிய விரும்பி அவருடைய தலைமை சங்கத்திற்கு இவனை அழைத்து சென்றேன். சாவுக்கோ சிறை தண்டனைக்கோ உரிய குற்றம் ஒன்றும் இவனிடம் நான் காணவில்லை. அவருடைய சட்டத்துக்கு அடுத்த சிக்கல்கள் பற்றி ஏதோ குற்றம் சாட்டப்பட்டான். மேலும் இவனுக்கு எதிராக செய்யப்பட்ட சதியை குறித்து எனக்கு செய்தி கிடைத்தது. எனவே இவனை உம்மிடம் அனுப்பியுள்ளேன். இவனை குற்றம் சாட்டுகிறவர்கள் இவ்மேல் தங்களுக்குள்ள முறைப்பாடுகளை எல்லாம் உம்முன் எடுத்துரைக்கலாம் என அவர்களுக்கு அறிவித்திருக்கிறேன். ஆகவே தங்களுக்கிட்ட கட்டளையின்படி படை வீரர் இரவிலே அந்த பத்திரி ஊர் வரைக்கும் சின்னப்பரை அழைத்துக் கொண்டு சென்றனர். மறுநாள் குதிரை வீரரை அவரோடு அனுப்பிவிட்டு மற்றவர்கள் கோட்டைக்கு திரும்பினார்கள். குதிரை வீரர்கள் செசியா நகர் அடைந்ததும் ஆளுநரிடம் கடிதத்தை கொடுத்து சின்னப்பரை அவனிடம் ஒப்படைத்தனர். அவன் அதை படித்த பின்பு இவன் எந்த மாகாணத்தை சார்ந்தவன் என கேட்டான். சிரிசியாவைச் சேர்ந்தவன் என அறிந்து உண்மை குற்றம் சாட்டுதோடு வந்த பின் உன்னை விசாரிக்கிறேன் என்று சொல்லி ஏரோதனின் அரண்மனையில் அவரை காவலில் வைக்கும்படி கட்டளையிட்டான்.